சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 23, 2022. தலைப்பு: மரணத்திற்கு பிறகு சோதனை. கோல்டன் உரை. வெளிப்படுத்தின விசேஷம்: ஜெயம் கொள்ளுகிறவனெவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம், ரோமர். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்திலுள்ள குட்டிகளெல்லாம் அவருக்கு அஞ்சியிருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தமக்கு பயந்தது தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோட்டே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். அப்படியிருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாடம் பிரசங்கம் பைபிளில் இருந்தது. சங்கீதம்: தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. சங்கீதம்: என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரஞ்சுமத்தினாலும் நம்மை இரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளுண்டு. ஓசியா: அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே, உன் வாதைகள் எங்கே? பாதாளமே, உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும். யோவான்: மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்திலுள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றென்று கண்டார். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவனெவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்தது, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, நாலு நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். யோவான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாக்கவே மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாக்கவே மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறது போல, குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். எபிரேயர். பூர்வ காலங்களில் பங்குபங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம்பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம்பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். எபிரேயர். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். யோவான். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம். நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்குத் தருவேன். மேரி டேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறிஸ்துவர் அறிவியல் கோவிலில் உள்ள முக்கிய கற்கள் பின்வரும் போஸ்டுலேட்டுகளில் காணப்படுகின்றன. வாழ்க்கை கடவுள், நல்லது தீமை அல்ல, ஆத்மா பாவமற்றது, உடலில் காணப்படாதது, ஸ்பிரிட் இல்லை மற்றும் முடியாதது. பொருள், வாழ்க்கை மரணத்திற்கு உட்பட்டது அல்ல. ஆன்மீக உண்மையான மனிதனுக்கு பிறப்பு இல்லை, பொருள் வாழ்க்கை இல்லை, இறப்பு இல்லை. அழிவற்ற மனிதனின் புகழ்பெற்ற சாத்தியங்களை அறிவியல் வெளிப்படுத்துகிறது. மரண உணர்வுகளால் எப்போதும் வரம்பற்றது. மேசியாவில் உள்ள கிறிஸ்து உறுப்பு அவரை வழி, மழை, உண்மை மற்றும் வாழ்க்கை ஆக்கியது. நித்திய உண்மை மனிதர்கள் பிழையிலிருந்து கற்றுக்கொண்டதாக தோன்றுவதை அழைக்கிறது. மேலும் கடவுளின் குழந்தையாக மனிதனின் உண்மையான இருப்பு வெளிச்சத்திற்கு வருகிறது. நிரூபிக்கப்பட்ட உண்மை நித்திய ஜீவன். கடவுள் மட்டுமே ஜீவன் என்பதை அறியும் வரை மனிதனால் பிழை, பாவம், நோய் மற்றும் மரணத்தின் மீதான நம்பிக்கையின் தற்காலிக குப்பைகளிலிருந்து எழ முடியாதது. உயிரும் உணர்வும் உடலில் இருக்கிறது என்ற நம்பிக்கையை மனிதன் கடவுளின் உருவமாக என்ன புரிந்து கொள்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆவியானவர் மாம்சத்தை ஜெயித்திருப்பார். கிறிஸ்து அல்லது சத்தியம் மரணத்தை வென்று இன்னும் ஜெயிக்கிறார் என்ற உண்மை பயங்கரவாதத்தின் ராஜா என்பதை நிரூபிக்கிறது. இது ஒரு மரண நம்பிக்கை அல்லது பிழை. இது வாழ்க்கையின் ஆன்மீக ஆதாரங்களுடன் உண்மை அளிக்கிறது. புலன்களுக்கு மரணம் என்று தோன்றுவது ஒரு மரண மாயை என்பதை இது காட்டுகிறது. ஏனென்றால் உண்மையான மனிதனுக்கும் உண்மையான பிரபஞ்சத்திற்கும் மரண செயல்முறை இல்லை. பாவம், நோய் அல்லது மரணம் ஆகியவற்றுக்கான தேவையை நம்பாதீர்கள். கடவுள் ஒருபோதும் பொருள் சட்டம் என்று அழைக்கப்படுவதற்கு கீழ்ப்படிவதை கோரவில்லை என்பதை அறிந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அத்தகைய சட்டம் எதுவும் இல்லை. பாவம் மற்றும் மரணத்தின் மீதான நம்பிக்கை கடவுளின் சட்டத்தால் அழைக்கப்படுகிறது. இது மரணத்திற்கு பதிலாக வாழ்க்கையின் சட்டம், கருத்து வேறுபாடுகளுக்கு பதிலாக இணக்கம், மாம்சத்திற்கு பதிலாக ஆவியின் சட்டம். சிற்றின்ப யுகங்களில் மரணம் என்று அழைக்கப்படும் மாற்றத்திற்கு முன் முழுமையான கிறிஸ்தவ அறிவியலை அடைய முடியாதது. ஏனென்றால் நமக்கு புரியாததை நிரூபிக்கும் சக்தி நம்மிடம் இல்லை. ஆனால் மனித சுயம் சுவிசேஷம் செய்யப்பட வேண்டும். இந்த பணியை இன்றைக்கு அன்புடன் ஏற்றுக்கொண்டு நடைமுறை பொருளை மிக வேகமாக கைவிட்டு வெளிப்புறத்தையும் உண்மையானதையும் தீர்மானிக்கும் ஆன்மீகத்தை செயல்படுத்த கடவுள் நம்மை கோருகிறார். தெய்வீகம் ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதனை வெல்ல வேண்டும். இயேசு கற்பித்த மற்றும் வாழ்ந்த அறிவியல், வாழ்க்கை, பொருள் மற்றும் புத்திசாலித்தனம் பற்றிய அனைத்து பொருள் நம்பிக்கைகளையும் அத்தகைய நம்பிக்கைகளிலிருந்து வளரும் பல பிழைகளையும் வெல்ல வேண்டும். வெறுப்பின் மீது அன்பு வெல்ல வேண்டும். உண்மையும் வாழ்க்கையும் பிழை மற்றும் மரணத்தின் மீதான வெற்றியை முத்திரையிட வேண்டும். முட்களை ஒரு கிரீடத்திற்காக ஒதுக்கி வைப்பதற்கு முன் நல்ல மற்றும் உண்மையுள்ள வேலைக்காரனே என்ற ஆசீர்வாதத்தை பின்பற்றி ஆவியின் மேன்மையை நிரூபிக்க வேண்டும். இருப்பதை புரிந்து கொள்ளும் போது வாழ்க்கை பொருள் அல்லது வரையறுக்கப்பட்டதாக இல்லை, ஆனால் எல்லையற்றதாக கடவுள் உலகளாவிய நன்மையாக அங்கீகரிக்கப்படும் வாழ்க்கை அல்லது மனம் எப்போதும் வரையறுக்கப்பட்ட வடிவத்தில் அல்லது தீமையில் நல்லது என்ற நம்பிக்கை அளிக்கப்படும். ஆவி ஒருபோதும் பொருளில் நுழையவில்லை, எனவே பொருளிலிருந்து எழுப்பப்படவில்லை என்பது அப்போது புரியும். ஆன்மீகம் மற்றும் கடவுளை பற்றிய புரிதலுக்கு முன்னேறும் போது மனிதன் இனி பொருளுடன் தொடர்பு கொள்ள முடியாதது. ஒரு மரம் அதன் விதைக்கு திரும்புவதை விட அவனால் அதற்கு திரும்ப முடியாதது. மனிதனும் சரீர பிரகாரமாக தோன்ற மாட்டான், ஆனால் அவன் ஒரு தனிப்பட்ட உணர்வாக இருப்பான். தெய்வீக ஆவியானவரால் ஒரு யோசனையாக வகைப்படுத்தப்படும், அது முக்கியமல்ல. பாவமில்லாத மகிழ்ச்சி, வாழ்க்கையின் சரியான இணக்கம் மற்றும் அழியாத தன்மை, வரம்பற்ற தெய்வீக அழகு மற்றும் நன்மையை ஒரு உடல் இன்பம் அல்லது வலி இல்லாமல் ஆன்மீகம் கொண்ட ஒரே உண்மையான அழிக்க முடியாத மனிதனை உருவாக்குகிறது. இந்த இருத்தலின் நிலை விஞ்ஞானமானது மற்றும் அப்படியே உள்ளது. தெய்வீக அறிவியலில் கிறிஸ்துவை பற்றிய இறுதி புரிதல் உள்ளவர்களால் மட்டுமே ஒரு முழுமை கண்டறியப்படுகிறது. மரணம் ஒருபோதும் இந்த இருப்பு நிலையை அவசரப்படுத்த முடியாதது. ஏனென்றால் அழியாத தன்மை தோன்றுவதற்கு முன்பு மரணத்தை வெல்ல வேண்டும், சமர்ப்பிக்க கூடாது. மனிதன் ஒருபோதும் மரணத்தை வெல்ல முடியாது என்றால் அழிக்கப்படும் கடைசி எதிரி மரணம் என்று வேதம் ஏன் கூறுகிறது? நாம் பாவத்தை வெல்லும் விகிதத்தில் மரணத்தின் மீதான வெற்றியை பெறுவோம் என்று வார்த்தையின் காலம் காட்டுகிறது. கடவுள் என்றால் என்ன என்பதை அறியாமல் இருப்பதில் பெரும் சிரமம் உள்ளது. கடவுள், வாழ்க்கை, உண்மை, அன்பு ஆகியவை மனிதனை அழியாமல் ஆக்குகின்றன. அழியாத மனம் அனைத்தையும் ஆளுகிறது. பௌத்திக மண்டலம் என்று அழைக்கப்படுவதிலும் ஆன்மீகத்திலும் உயர்ந்ததாக ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். பௌத்திக வாழ்க்கையின் இந்த கனவுக்கு தேவையான காலம் அதன் இன்ப துன்பங்கள் என்று அழைக்கப்படுவதை தழுவி உணர்விலிருந்து மறைந்தது. எவருக்கும் தெரியாதது. மகனுக்கும் தெரியாதது. தந்தைக்கும் தெரியாதது. பிழையின் உறுதிப்பாட்டின் படி இந்த காலம் நீண்ட அல்லது குறுகிய காலமாக இருக்கும். இயேசு லாசரசை கனவு, மாயை, மரணம் ஆகியவற்றிலிருந்து எழுப்பினார் என்றால் கிறிஸ்து ஒரு தவறான உணர்வை மேம்படுத்த முடியும் என்பதை இது நிரூபித்தது. மரணம் என்பது மனிதர்களை முந்தி செல்வதற்கு முன் மனிதனின் கொள்கை, விதி மற்றும் நிரூபணம் ஆகியவை சிறிதும் புரிந்து கொள்ளப்படாவிட்டால் அந்த ஒற்றை அனுபவத்தின் காரணமாக அவை ஆன்மீக ரீதியாக உயர்ந்து நிற்காதது. ஆனால் பழையதை போலவே இருக்கும். மாற்றம் இன்னும் ஒரு பொருள் மூலம் மகிழ்ச்சியை தேடும். அதற்கு பதிலாக வாழ்க்கை ஒரு ஆன்மீக உணர்வு மூலம் மற்றும் சுயநலம் மற்றும் தாழ்வான நோக்கங்கள். உலகளாவிய இரட்சிப்பு முன்னேற்றம் மற்றும் சோதனையில் தங்கியுள்ளது. மேலும் அவை இல்லாமல் அடைய முடியாதது. சொர்க்கம் என்பது உள்ளூர் அல்ல. ஆனால் மனதின் அனைத்து வெளிப்பாடுகளும் இணக்கமானதாகவும் அழியாததாகவும் இருக்கும் ஒரு தெய்வீக மனநிலை. ஏனென்றால் பாவம் அங்கு இல்லை. மேலும் மனிதன் தனக்கென எந்த நீதியையும் கொண்டிருக்கவில்லை. ஆனால் வேதம் கூறுவது போல் கர்த்தருடைய மனதை உடைமையாக்குகிறது. மனிதர்கள் கடவுள் மற்றும் மனிதனை பற்றிய சரியான பார்வைகளை பெறுவதால் முன்பு கண்ணுக்கு தெரியாத பல படைப்புகள் காணப்படுகின்றன. வாழ்க்கை என்பது ஆவி என்பதை நாம் உணரும் போது பொருளிலும் அல்லது பொருளிலும் இல்லை. இந்த புரிதல் சுய முழுமையாக விரிவடையும். எல்லாவற்றையும் கடவுளிடம் கண்டுபிடிப்பது நல்லது. வேறு எந்த உணர்வும் தேவையில்லை. நாம் கிறிஸ்தவ அறிவியலில் வழியை கற்றுக்கொண்டு மனிதனின் ஆன்மீக இருப்பை அடையாளம் காணும் போது கடவுளின் படைப்பை கண்டு புரிந்து கொள்வோம். பூமி மற்றும் வானம் மற்றும் மனிதனின் அனைத்து மகிமைகளையும் சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.